எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் நெய்ப்பாயசம். மலையாளம் மூலம் கமலா சுரையா, தமிழில் குளச்சல் மோ யூசுப். வாசிப்பது சரஸ்வதி தியாகராஜன். சிறு அளவிலான இறுதிச் சடங்குகள் நடந்தேறின. அலுவலக நண்பர்களுக்கு போதுமான அளவுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு இரவில் வீட்டுக்கு திரும்பும் அந்த மனிதனை நாம் இனி அப்பா என்று நினைவு கொள்வோம். ஏனெனில் அந்த நகரத்தில் அவனது விலையை அறிந்தவர்கள் 3 குழந்தைகள் மட்டும்தான். அந்த மனிதனை அவர்கள் அப்பா என்றுதான் அழைப்பார்கள். பஸ்ஸில் முன்பின் தெரியாதவர்களிடையே அமர்ந்திருந்த அவன் அன்றைய நாளின் ஒவ்வொரு நிமிட நிகழ்வையும் தனித்தனியாக பிரித்து சோதனை செய்தான். காலையில் எழுந்தது அவளது சத்தம் கேட்டுத்தான். மூடி புதைச்சிட்டு படுத்திருந்தா முடியுமா? இன்னிக்கும் திங்கட்கிழமைதானா? அவள் மகனை உசுப்பிக் கொண்டிருந்தாள். பிறகு கசங்கிய வெள்ளைச்சேலையையும் உடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்து வேலையில் மூழ்கினாள். தனக்கு ஒரு பெரிய கோப்பையில் காப்பி கொண்டு வந்து தந்தாள். பிறகு என்னவெல்லாம் நடந்தது? மறந்துவிட முடியாதபடி ஏதாவது வார்த்தைகளை அவள் பயன்படுத்தினாளா? எவ்வளவுதான் முயற்சி செய்த பிறகு அவள் சொன்ன எந்த வார்த்தையுமே நினைவுக்கு வரவில்லை. மூடி புதைச்சிட்டு படுத்திருந்தா முடியுமா? இன்னைக்கும் திங்கள் கிழமைதானா? இந்த வார்த்தை மட்டும் மாயாமல் நினைவில் பதிந்து கிடக்கிறது. அது ஏதோ இறைநாமம் போல அவன் உச்சரித்தான். இதையும் மறந்து போய்விட்டால் தன்னுடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாது போல் அவனுக்கு தோன்றியது. அலுவலகத்திற்கு போகும்போது குழந்தைகளும் கூடவே வந்தார்கள். அவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வைத்து சாப்பிடுவதற்கான பலகாரங்களை சிறு அலுமினிய பாத்திரங்களில் அவள் எடுத்து கொண்டு வந்தாள். அவளது வலது கையில் சிறிது மஞ்சள் தூள் அப்பியிருந்தது. அலுவலகத்திற்கும் போது அவளது நினைவு ஒரு தடவை கூட வரவில்லை. 1-2 வருடங்கள் தொடர்ந்த காதலின் முடிவில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். இரு வீட்டுக்காரர்களின் சம்மதம் இல்லாமலேயே. ஆனாலும் அதை பற்றி வருத்தப்படுவதற்கு தோன்றியதே இல்லை. பணமுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம், இப்படியாக சில பிரச்சனைகள் அவர்களை சோர்வடைய வைத்ததுண்டு. அவளுக்கு ஆடை அலங்காரங்களில் சிரத்தை குறைந்தது. அவனுக்கு வாய்விட்டு சிரிப்பதற்கான திறன் கிட்டத்தட்ட இல்லாமல் போனது. இருந்தாலும் அவர்கள் பரஸ்பரம் பிரியத்துடன் தான் நடந்து கொண்டார்கள். 3 குழந்தைகள் அவர்களுடனும் அன்பாகவே இருந்தார்கள். உண்டிக்கு 10 வயது, பாலனுக்கு 7 வயது, ராஜனுக்கு 5 வயது. முகத்தில் எப்போதுமே எண்ணெய் புரண்டிருக்கும் 3 குழந்தைகள். சொல்லிக் கொள்ளும்படியான அழகோ திறமையோ இல்லாதவர்கள். ஆனால் அம்மாவும் அப்பாவும் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வார்கள், உன்னிக்கு என்ஜினியரிங்கில் தான் ஆர்வம், பாருங்க எப்ப பார்த்தாலும் எதையாவது செய்துகிட்டிருக்கான். பாலனை டாக்டர் ஆக்கணும். அவன் நெற்றியை பார்த்தீங்களா? இவ்வளவு அகலமான நெற்றியை புத்திசாலித்தனத்தோட அறிகுறியாக்கும். ராஜன் இருட்டிலே எல்லாம் துளி கூட பயமில்லாம நடக்கிறான். நல்ல மனத்திடம், மிலிட்ரிக்காரனா வருவான். அவர்கள் தங்கி இருந்தது நகரத்தில் மத்தியதர வகுப்பினர் வசிக்கும் ஒரு சிறு தெருவில். கீழ்த்தளத்தில் 3 அறைகள் கொண்ட ஒரு பிளாட்டில் ஒரு அறையின் முன் சிரமப்பட்டு 2 பேர் நிற்பதற்கான இடத்தில் ஒரு சிறு வராந்தாவும் இருந்தது. அதில் ஒரு பூந்தொட்டியில் அம்மா நீரூற்றி வளர்க்கும் பன்னீர் புஷ்பம் வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இதுவரையிலும் அது பூக்கவில்லை. சமையலறை சுவரில் ஆணி எடுத்து போடப்பட்டிருந்த குக்கிகளில் பித்தளை சட்டுவங்களும் கரண்டிகளும் தொங்கி கிடந்தன. ஸ்டவ்வின் பக்கத்தில் அம்மாவுக்கு உட்கார்வதற்கான ஒரு தேய்ந்து போன பலகை கிடந்தது. அவள் அதில் அமர்ந்து சப்பாத்தி உருட்டி கொண்டிருக்கும் போதுதான் பெரும்பாலும் அவன் அலுவலகத்திலிருந்து திரும்பி வருவான். பேருந்து நின்றதும் அவன் இறங்கினான். கால் மூட்டில் லேசாக வலிப்பது போல் இருந்தது. வாதக்கோளாறாக இருக்குமோ? தான் படுக்கையிலானால் குழந்தைகளுக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? திடீரென்று அவனது கண்கள் நிறைந்தன. அழுக்கடைந்த ஒரு கைத்துண்டால் முகத்தை துடைத்துவிட்டு வேகமாக நடந்தான். குழந்தைகள் தூங்கியிருப்பார்களா? ஏதாவது சாப்பிட்டிருப்பார்களா? அல்லது அழுதழுது தூங்கியிருப்பார்களா? அழுவதற்கான மன உறுதியும் கூட அவர்களுக்கு வந்திருக்கவில்லை. அதனால்தானே அவன் அவளையும் தூக்கி கொண்டு டாக்ஸியில் ஏறும்போது அழாமல் அப்படியே பார்த்தபடி நின்றிருந்தார்கள். சின்னவன் மட்டும் அழுதான். அது கூட டாக்ஸியில் நானும் வருவேன் என்றுதான். மரணத்தின் அர்த்தத்தை நிச்சயமாக அவன் அறிந்திருக்கவில்லை. அவனாவது அறிந்திருந்தானா? இல்லை. தினமும் வீட்டில் எதிர்பார்த்திருக்கும் அவள் அன்று சாயங்காலம் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் தரையில் ஒரு துடைப்பத்தின் பக்கத்தில் விழுந்து இறந்து கிடப்பாள் என்று அவன் நினைத்திருந்தானா? அலுவலகத்திலிருந்து வந்ததும் சமையலறையின் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தான். அங்கே அவள் இல்லை. முற்றத்தில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. உன்னை சத்தமாக சொல்கிறான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷாட். அவன் சாவியை எடுத்து முன்பக்கம் கதவை திறந்தான். அப்போதுதான் அவள் கீழே கிடப்பதை கண்டான். வாயை லேசாக திறந்து தரையில் சரிந்து படுத்திருந்தாள். விழுந்ததில் தலையில் அடிபட்டிருக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதும் டாக்டர் சொன்னார், ஹார்ட் அட்டாக், 2:30 ஆகுது. ஏதேதோ உணர்வுகள், இனம் புரியாத ஏதோ கோபம் அவள் மீது. இப்படி எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் எல்லா பொறுப்புகளையும் தன்னுடைய தலையில் சுமத்திவிட்டு போய்விட்டாளே. இனி குழந்தைகளை யார் குளிப்பாட்டுவார்கள்? அவர்களுக்கு யார் உணவு தயார் செய்து கொடுப்பார்கள்? உடம்புக்கு ஏதாவதென்றால் யார் கவனிப்பது? என்னுடைய மனைவி இறந்து போய்விட்டாள், அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். என் மனைவி இன்னைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாள். எனக்கு 2 லீவு வேணும். எவ்வளவு நியாயமான காரணத்தினால் விடுமுறை விண்ணப்பமாக இருக்கும் அது? மனைவிக்கு உடம்புக்கு சரியில்லை என்று கூட இல்லை, மனைவி இறந்து போய்விட்டாள் என்று. உயரதிகாரி ஒருவேளை தன்னை அவரது அறைக்குள் அழைக்கவும் கூடும். உண்மையாகவே நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் என்று அவர் சொல்லலாம். அவருக்கு என்ன வருத்தம்? அவளை அவருக்கு தெரியவே செய்யாது. அவளுடைய நுனிசுருண்ட தலைமுடியும் சோர்ந்து போன புன்சிரிப்பும் மெதுவான நடையும் எதுவுமே அவருக்கு தெரியாது. இதெல்லாம் தன்னுடைய இழப்புகள். வாசலை திறந்ததும் சின்னவன் படுக்கையிலிருந்து ஓடி வந்து சொன்னான், அப்பா, அம்மா இன்னும் வரல. அவன் இவ்வளவு சீக்கிரம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டானா? டாக்ஸியில் ஏற்றிய அந்த உடல் தனியாக திரும்பி வரும் என்று நினைத்திருக்கிறானா? அவன் மகனின் கையை பிடித்து கொண்டு சமையல் அறைக்கு நடந்தான். உன்னே, அவன் கூப்பிட்டான். என்னப்பா? உன்னி கட்டிலிருந்து எழுந்து வந்தான். பாலன் தூங்கிட்டான்ப்பா. நீங்கள்லாம் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லேப்பா. அவன் சமையலறை தெண்டில் வைத்திருந்த பாத்திரங்களின் மூடியை திறந்து பார்த்தான். அவள் தயார் செய்து வைத்திருந்த சப்பாத்தி, சோறு, உருளைக்கிழங்கு கூட்டு, உப்பேரி, தயிர், ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் குழந்தைகளுக்காக அவ்வப்போது வைக்கும் நெய் பாயசமும் இருந்தது. மரணத்தை தொற்றுணர்ந்த பதார்த்த வகைகள். வேண்டாம், அதை சாப்பிடக்கூடாது. நான் கொஞ்சம் உப்புமா வச்சு தரேன். இதெல்லாம் குளிர்ந்து போயிருக்கு, அவன் சொன்னான். அப்பா, உன்னி அழைத்தான். அப்பா, உன்னி அழைத்தான். அம்மா எப்பப்பா வருவா? அம்மாவுக்கு சரியாகலையாப்பா. உண்மையை ஒரு நாளாவது மறைத்து வைக்கும் பொறுமை கைவர வேண்டும், அவன் நினைத்து கொண்டான். இப்போதே இந்த இரவே உண்மையை சொல்லி குழந்தையை வேதனைப்படுத்துவதால் என்ன கிடைத்துவிடப் போகிறது? அம்மா வருவாள். அவன் கோப்பைகளை கழுவி கீழே வைத்தான், 2 பாலனை எழுப்ப வேண்டாம், தூங்கட்டும், அவன் சொன்னான். அப்பா, நெய்ப்பாயசம்? ராஜன் கேட்டுவிட்டு அந்த பாத்திரத்தில் தனது ஆட்காட்டி விரலை அமிழ்த்தினான். அவன் தனது மனைவி அமர்கிற பலகையில் அமர்ந்தான். உன்னே எடுத்து வைப்பியா? அப்பாவுக்கு முடியல, தலை வலிக்குது. அவர்கள் சாப்பிடட்டும், இனி அவள் வைத்து கொடுக்கும் உணவு அவர்களுக்கு கிடைக்கவா போகிறது? குழந்தைகள் பாயசத்தை சாப்பிடத் தொடங்கினார்கள். அவன் அதை பார்த்தபடியே சலனமற்று உட்கார்ந்திருந்தான். சில நிமிடங்கள் கழிந்த போது அவன் கேட்டான், சோறு வேண்டாமா உன்னி? வேண்டாம், பாயசம் போதும், நல்ல ருசியா இருக்கு, உன்னி சொன்னான். ராஜன் சிரித்தபடியே சொன்னான், ஆமா அம்மா, நெய்ப்பாயசம் சூப்பரா வச்சிருக்கா. தனது கண்ணீரை குழந்தைகள் கவனித்து விடாமல் இருப்பதற்காக அவன் எழுந்து குளியல் அறைக்கு நடந்தான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.